இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய சிந்தைக்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு கண்ணாடி கடலிலே ஞானஸ்தானம். கண்ணாடி கடலிலே ஞானஸ்தானம் அப்படின்னா பரிசுத்தவான்களுக்கு தேவன் சிங்காசனத்துக்கு முன்பாக கண்ணாடி கடலை வைத்து அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து அவருடைய நற்கிரியைகள் என்ன என்கிறத ஞானஸ்தானம் எடுத்து வெளியில் வரும் பொழுது அந்த உடம்பில் பிரகாசத்தில் தெரியும், ப்ளூ கலராக தெரியும், வெள்ளை கலராக தெரியும், சிவப்பு கலராக தெரியும். அப்படி அவங்களுடைய நற்கிரியைகள் என்னென்ன செஞ்சுருக்காங்கங்கிறது அவனுடைய உள்ளத்தில் இருக்கிறது அல்லது எலும்பில் இருக்கிறது சரீரத்தில் இருக்கிற நற்கிரியைகள் எல்லாமே அவங்களுக்கு பிரகாசத்தின் மூலம் வெளிப்படும். அப்போ நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இவங்க இவ்வளோ நற்கிரியை செஞ்சுருக்காங்க, இவ்வளோ நற்கிரியை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது 144,000 பேருக்கு தான் அந்த கண்ணாடி கடலில் மூங்கி ஞானஸ்தானம் எடுக்கிற ஒரு வாய்ப்பை தேவன் கட்டளையிடுகிறார். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 4:6 வெளிப்படுத்தல் 4:6 போதும். இங்கே நாம் வாசிக்கிறோம் சிங்காசனத்துக்கு முன்பாக ஒரு கண்ணாடி கடல் இருக்குது. பார்த்தா கண்ணாடி மாதிரி இருக்குது கடல், தண்ணி எடுத்து பார்த்தா கண்ணாடி மாதிரி இருக்குது, அப்படியே சுத்தமாக வெள்ளையாக இருக்குது. கண்ணாடியில் நம்ம திடீர்னு வெவ்வேறு கோணங்களில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கலர் கலராக தெரியும். அப்போது இது அந்த கண்ணாடி கடல் வந்து சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிறது. அதுக்கு முன்பாக இருந்து எல்லாரும் ஆடி பாடி சந்தோஷமாக பாடிட்டுருக்காங்க. நம்ம கொஞ்ச நேரத்தில் இந்த கண்ணாடி கடலில் இறங்க போகிறோம், இதில் நம்மளுக்கு ஞானஸ்தானம் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார் அப்படின்னா அதில் முங்கி நாம் எந்திரிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 15:2-3 போதும். அப்போ இந்த கண்ணாடி கடல் என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அக்னியும் கலந்துருக்குது. கண்ணாடி கடல்ல அக்னியும் கலந்துருக்குது, ஆனா அக்னி வந்து சரீரத்தை ஒன்றும் பண்ணாது, ஆனா சூடா இருக்கு, அப்படியே குழம்பு மாதிரி கொதிச்சுட்டு இருக்குது. சுடு, ஆனா இங்க சுடாது. ஆமா, நீதிமான்களுக்கு சுடாது. அது தேவ சுரமண்டலங்களை பிடிச்சி பாடிட்டு இருக்காங்களாமா, அவங்ககிட்ட எல்லாம் சுரமண்டலம் இருக்குது, அது தேவ சுரமண்டலம். அந்த தேவ சுரமண்டலம் இப்போ நம்மகிட்ட இருக்குது. இப்போ இங்கிருந்து வாசி பழகினோம்னா அங்கேயும் போய் நம்ம வாசிச்சுட்டு நம்ம ஞானஸ்தானம் எடுக்கலாம் அப்படின்னா அதில் முங்கி எந்திருக்கலாம். முங்கி எந்திரிக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்குள்ள ஒரு பரிசுத்தமான சரீரம் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது, அல்லது நம்முடைய சரீரமெல்லாம் மகிமை அடைகிறது. ஆமாம், அப்படியே மின்னும், ப்ளூ கலரில் மின்னும், சிகப்பு கலரில் மின்னும், பச்சை கலரில் மின்னும், சிகப்பும் ப்ளூவும் கலந்த மாதிரி மின்னும், அப்படி ஒவ்வொரு மாதிரி மின்னும். எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஆலையில் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எங்கே போனாலும் அது நம்முடைய சரீரத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சரீரத்தில் வந்து நம்ம கையை காலம் அசைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அது வந்து துப்பாக்கி குண்டு ஒன்றும் பண்ணாது. அக்னி நேரத்தில் விழுந்தாலும் நம்ம வந்து அக்னி நம்மளை வேக வைக்காது. அப்படி கண்ணாடி வந்து இருக்கிற சரீரம் முழுவதும் அப்படியே பிரகாசமாக இருக்கிற அந்த கண்ணாடி முழுவதும் நம்ம சரீரத்தில் ஒட்டி இருக்கும். அப்போ அவங்க கையில் வந்து என்ன இருக்குன்னா தேவ சுரமண்டலம் இருக்குது. அது தேவனுடைய முத்திரையை தங்கள் நெற்றியிலே பெற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த தேவ சுரமண்டலங்களை வச்சு வாசித்து பாடி சந்தோஷமாக இறங்குறாங்க. அப்போ தேவ சுரமண்டலம் இப்போவே நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கார். பைபிளில் இருக்கிற சுரமண்டலம் அதாவது தேவ சுரமண்டலம், தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கிறது தான் தேவ சுரமண்டலம். அப்போ இப்போ நாம் வாசித்து பழகிட்டோம்னா நம்ம அந்த சுரமண்டலத்தை அந்த கண்ணாடி கடல்கிட்டையும் கொண்டு போய் நிற்கலாம், அங்கேயும் போய் வாசித்து பாடி நம்மளுக்கு மைமையுள்ள சரீரம் கிடைக்கும்படியாக நம்ம சந்தோஷமாக இருந்து அதில் நம்ம வந்து ஞானஸ்தானம் எடுக்கலாம். வெளிப்படுத்தல் 5:8-10 வெளிப்படுத்தல் 5:8-10
போதும்.
இங்கு சுரமண்டல வச்சு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் தேவனோடு கூட இருந்து அரசாட்சி செய்வோம் என்கிற புதிய பாட்டை பாடுகிறார்கள். அப்போ பூமியில் இருக்கும்போது பழைய பாட்டு பாடியிருக்காங்க. பாடி 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 வரும்போது அங்கே சிங்காசனத்துக்கிட்ட போகும்போது தான் தெரியுது நாமளும் சிங்காசனத்திலிருந்து ஆட்சி செய்யலாம். ஆனால் பூமியிலேயே நம்மளுக்கு தெரியும் பரிசுத்தவான்களாக இருந்தால், நம்ம தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி சரியானபடி முன்னேறிட்டே இருந்ததுன்னா, நம்ம இப்படியே போனால் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், மரணத்துக்கு பின்பாக எப்படி இருக்கும், ஆண்டவர் நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதத்தை வச்சுருக்காரு அப்படிங்கிறத நம்மளுக்கு பூமியில் இருக்கும்போதே தெரியும். அப்போ பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை பூமியலாக ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். பரலோக ராஜ்யம்னு சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்திலே நம்மளுக்கு ஆட்சி செய்கிற அதிகாரத்தை தேவன் கட்டளையிடுகிறார். அது விசேஷமாக இந்த தலைமுறையில் இருக்கிற அநேகர் வந்து அந்த ஆட்சி செய்கிறவர்களாக வெளிப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கடைவார்கள். அப்போது இவர்கள் எல்லாரும் சுரமண்டலத்தை பிடித்து கொண்டு புதிய பாட்டை பாடுகிறார்கள். அப்போ ஏற்கனவே கொஞ்சம் பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. பாடி 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 வரும்போது என்ன ஆகுதுன்னா, திரும்பவும் இவங்களுக்கு நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்கிற புதிய பாட்டை பாடுகிறார்கள். அப்போ பூமியில் இருக்கிறவங்களுக்கும் இது பாட முடியும். வெளிப்படுத்தல் 14:1-5 வெளிப்படுத்தல் போதும். இங்கு நாம் பார்க்கிறோம் சுரமண்டலக்காரருடைய ஓசை போல் இருக்கிறது, அவர்கள் நாங்கள் பூமியிலே அரசாழ்வோம் என்கிற புதிய பாட்டை பாடுகிறார்கள். இந்த பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளாத ஒரு புதிய பாட்டு. அப்போ தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவர்களுக்கு மட்டும்தான் இந்த புதிய பாட்டை இங்கே பூமியிலிருந்து பாட முடியும். இங்கே பூமியில் பாடாமல் அங்கே போய் எங்கே எப்படி பாடுறது? அங்கே பாடவே முடியாது. எல்லாமே நம்மளுக்கு பூமியில் எங்கேருந்து பாடலாம். அப்போது இந்த சுரமண்டலங்களை நாம் இங்கிருந்து வாசித்தோம்னா இந்த சத்தம் நம்மளுக்கு கேட்கும், மற்றவங்களுக்கும் கேட்கும். நம்ம வாசிக்கிற சுரமண்டலம் எப்படி இருக்குதுங்கிறத மற்றவங்க பார்த்து சொல்லுவாங்க. இப்போ எப்படி உதாரணமாக ட்ரம் அடிக்கும்போது அந்த ட்ரம் அடிக்கிற சத்தம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும், அடுத்தவங்களுக்கும் தெரியும். அப்போ அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிற சுரமண்டலம், சுரமண்டலங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய இருதயம். சுரமண்டலத்தினுடைய ராகங்கிறது தேவனுடைய வார்த்தை. சுரமண்டலம் ஊதுறதுக்கு என்ன பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஏதாவது நாதஸ்வரம் இந்த மாதிரி ஏதாவது ஊதுனுன்னா அதுக்கு என்ன தேவை? நம்மகிட்ட இருந்து காற்று மூலம்தான் அதெல்லாம் ஊதும். காற்றுல வேலை செய்கிற கருவி. அதே மாதிரி சுரமண்டலம்ங்கிறது இருதயத்தில் இருக்கிற சுரமண்டலம் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியாகிய காற்றுனால் ஊதும்போது அதுலேருந்து சத்தம் வரும். அப்படின்னா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நாம் தேவனுடைய வார்த்தைகளை பேசும் பொழுது அந்த பேசுகிற வார்த்தையிலிருந்து பலவிதமான சத்தங்கள் வெளியே வரும். அந்த பலவிதமான வார்த்தைகள் வெளியே வரும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தால் இவர்கள் என்ன சத்தத்தை வெளிப்படுத்துகிறார்கள், என்ன கருத்தை வெளிப்படுத்துகிறார்கள், அந்த ஓசை சீராக இருக்குதா அல்லது தாறுமாறாக இருக்குதா அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தையை படித்தவர்களுக்கும் அல்லது பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கும் அதை நல்லா உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ இன்றைக்கி எல்லாரும் எல்லாத்துக்கிட்டையும் கிண்ணறம் இருக்குது. கிண்ணறம் அப்படின்னா இல்லாட்டினா சுரமண்டலம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. எல்லாருடைய இருதயத்துலேயும் சுரமண்டலம் வாசிக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்படின்னா சுரமண்டலம் வாசிக்கிறதுனா இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிப்பது. அப்போ இந்த 144,000 பேரே அல்லாமல் வேறு ஒருவனாலும் கற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு புதிய பாட்டு. அப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு ஞானமுள்ள பாட்டுன்ட்டு. அவங்க 144,000 பேர் மட்டும்தான் அதை பழகிக்கொள்ள முடியும், மற்றவங்களுக்கு பழக முடியாது. ஆனால் நம்ம இப்போவே பூமியிலிருந்து ப்ராக்டிஸ் எடுத்தோம்னா இப்போவே பழகிடலாம். தேவனுடைய முத்திரையை நாம் நெற்றியில் பெற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கும் பொழுது இந்த பூமியிலே இந்த பாட்டை நாம் கற்றுக்கொள்ள முடியும். சோத்ரம். சங்கீதம் 92:2-3. சங்கீதம் 92:2-3. சுரமண்டலம் எப்படி வாசிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா தியானத்தோடு வாசிக்கிற சுரமண்டலம். அப்போ நம்ம தியானிக்கிறோன்னு வைங்களேன், அது வந்து நம்ம சுரமண்டலம் வாசிக்கிறதுக்கு சமம். அந்த சத்தம் வெளியில் கேட்குறதுனா நம்ம தியானிக்கிறத மற்றவங்களுக்கு சொன்னோம்னா நான் என்ன சிந்திச்சுட்டு இருக்கிறேன் என்ன தியானிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது நம்ம சுரமண்டலத்தினுடைய ஓசையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். அப்போ நம்ம சுரமண்டலம் வாசிக்கும் போது நம்மளுக்கு மட்டும் சத்தம் கேட்டால் போதுன்னு சொன்னால் நம்ம யார்கிட்டையும் சொல்லாமல் அமைதியாக இருந்தால் போதும். அப்போ நம்ம அமைதியாக இருந்தாலும் நம்மளுடைய இருதயத்தில் நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறோம், ஆனால் சிந்தனை என்னங்கிறது அடுத்தவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ நம்ம நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை பரிசுத்த ஆவியினால் நம்ம சிந்திச்சு தியானிச்சுட்டு இருக்கும்போது சுரமண்டலம் வாசிக்கிறேன்னு அர்த்தம். அப்போ மற்றவங்களுக்கு அது வெளிப்படுத்தணும்னு சொன்னால் நம்ம வாயினால் பேசும்போது மற்றவங்களுக்கு அது புரியும். அதேமாரி தீமையான காரியங்களை சிந்திச்சு தியானிச்சுட்டு இருந்தால் இந்த சுரமண்டலம் எப்படி இருக்கும், அது சத்தம் கேட்காது. நம்ம நினைக்கிறதெல்லாம் வெளியில் சொன்னோம்னா நல்லா இருக்குமா, அது நல்லா இருக்காது. அதே மாதிரி பரிசுத்தாவியினுடைய உதவியினால் மட்டும்தான் இந்த சுரமண்டலம் வாசிக்க முடியும். பரிசுத்தாவி இல்லைனா வாசிக்க முடியாது, அவன் எப்பவுமே தூங்கிகிட்டே இருப்பான், என்ன சொன்னாலும் புரியாது, பைபிள்லேருந்து என்ன வார்த்தைகள் பேசினாலும் அவனுக்கு விளங்காது. அப்போ பரிசுத்தாவி இருந்தால் தான் இந்த சுரமண்டலமாகிய இருதயத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்க முடியும். சில நேரத்தில் அது நாம் பாட்டாகவும் பாடிடலாம். அப்போ மற்றவங்களுக்கு நாம் அதைய அந்த சுரமண்டல ஓசைகளை வெளிப்படுத்தும் போது அவர்கள் சொல்லுவார்கள், இந்த கருத்து நல்லா இருக்குது அல்லது இந்த பாட்டு நல்லா இருக்குது, இந்த ஓசை நல்லா இருக்குது அல்லது நீங்கள் பேசின வார்த்தைகளுடைய பேச்சு அல்லது கருத்து நன்மையான காரியமாக இருக்கிறது அப்படிங்கிறது அவங்க அந்த சுரமண்டலத்தினுடைய ஓசையை பற்றி மற்றவர்களும் சொல்லுவார்கள். அப்போ தியானத்தோடு வாசிக்கிற சுரமண்டலத்தினால் காலையில் உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். அப்படின்னா தியானிக்கும் போது முதலாவது தேவனுக்கு துதிக்கான மகிமை செலுத்துறது, தேவனுடைய கிருபைகளை நாம் துதித்து பாடுவது, ரெண்டாவது தான் நம்ம சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்வது. அப்போ எல்லாருமே தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது முதலாவது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் தேவனை துதித்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவது, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துவது. இந்த காரியம் இருந்தால் தான் அடுத்தது காரியம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்திலேருந்து கிடைக்கும். இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாமல் நம்ம எந்த நிலைமையிலிருந்து இந்த நிலைமைக்கு நம்ம வந்த அப்படிங்கிறது உணராமல் ஆண்டவர் நம்முடைய எல்லா ஆபத்து சூழ்நிலைமையிலிருந்து எப்படி விடுதலையாக்கி இங்கே கொண்டு வந்தார் அப்படிங்கிறத உணராமல் இருந்து நிறைய ரகசியங்களை தெரியணும், சத்தியத்தை தெரியணும், இதை தெரியணும், அதை தெரியணும் அப்படின்னு போகிறாங்களே ஒழிய, இந்த சுரமண்டலம் வாசிக்கும் போது முதலாவது தேவனுக்கு துதி கன மகிமை செலுத்தணும், தேவனுடைய கிருபைகளை விவரித்து நாம் பாடணுங்கிறது இன்றைக்கி அநேகருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் நம்முடைய இருதய சிந்தனைகள் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்குன்னு சொன்னால் முதலாவது நாம் தேவனுக்கு துதி கன மகிமை செலுத்த வேண்டும். யோபு 30:31 யோபு 30:31 போதும். அப்போ யோபுனுடைய சிரமண்டலம் எப்படி இருக்குதுன்னா ஓலம் விடுதாமா, புலம்பலாக இருக்குது. யோபுனுடைய சுரமண்டலம் புலம்புகிறது அப்படின்னா யோபுடைய இருதயம் புலம்புகிறது. அப்போ சுரமண்டலம் வந்து எதுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இருதயத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சந்தோஷமாக இருந்தால் சுரமண்டலத்தில் பாட்டு நல்லா நாமளை சிந்திப்போம், அதே மாதிரி பாட்டு வெளியே வந்துடும் நம்மளுக்கு தெரியாமையே, அப்போ அதை மற்றவங்களும் கேட்பாங்க. அப்போ நம்ம துக்கப்படும்போது பார்த்திங்கன்னா நம்ம துக்கப்பட்டுகிட்டே இருப்போம், ஆனால் அந்த துக்கத்தை வெளிப்படுத்தும் போது தான் மற்றவங்களுக்கு தெரியும், ஓ இவர் ரொம்ப துக்கப்படுறாரு, இவருடைய சுரமண்டலம் புலம்புகிறது அழுகிறது, அப்போ இவர் ரொம்ப துக்கத்தில் இருக்கார் அப்படிங்கிறது தெரியும். அப்போ சுரமண்டலத்துக்கு ஒப்பாக என்னத்தை பைபிளில் சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இருதயம் தான் சுரமண்டலத்துக்கு ஒப்பாக கூறப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இருதயத்தில் பரிசுத்தாவியினுடைய வார்த்தைகளை கொண்டு தேவனுடைய காரியங்களை சிந்தித்து தியானிக்கும் பொழுது இந்த இருதயத்திலிருந்து நல்ல ராகத்தோடு கூடிய இசை வெளிப்படுகிறது. ஏசையா போதும். இங்க நாம் வாசிக்கிறோம் ஆண்டவருடைய இருதயம் கூட சுரமண்டலம் போல புலம்புதாமா, மனிதனுடைய இருதயம் சுரமண்டலம் போல புலம்புது, இங்க ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்குது சுரமண்டலம் போல புலம்புது அப்படின்னு ஆண்டவரும் சொல்றாரு. அப்ப ஆண்டவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், மனிதனுடைய இருதயத்திலிருந்து தேவனுக்கு துதி கன மகிமை செலுத்தி தேவனுடைய சித்தம் செய்யும் பொழுதுதான் ஆண்டவருடைய இருதயம் சந்தோஷப்படும். நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்குது, என் மகனே நீ எனக்கு பிரியமானவர்களை பேசினால் என்னிலே என் இருதயம் மகிழும். அப்போ பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் வந்து நல்ல காரியங்களை செஞ்சு நல்ல காரியங்களை பேசி நல்ல பெயரும் புகழும் கொண்டு வரும்போது அந்த புகழ் வந்து யாருக்கு கிடைக்குது, பெற்றோருக்கும் கிடைக்குது. அப்போ பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல நல்ல ஒரு பையனை நம்ம பெற்றிருக்கிறோம், நல்ல ஒரு பெண் பிள்ளைய நம்ம பெற்றிருக்கிறோம், இதனால் நம்மளுக்கு நல்ல பெயர் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி நாம் நன்மையான காரியங்களை செய்து தேவனுடைய திருசித்தம் செய்து தேவனுடைய காரியங்களில் உண்மையாக இருந்து தேவனை மகிமைப்படுத்துகிற சமயத்தில் தேவனும் தன்னுடைய இருதயத்தில் சந்தோஷப்படுகிறார். அதே மாதிரி நாம் துக்கப்படுகிற சமயத்தில் அல்லது நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தேவனை விட்டு வழி விலகி போகும் பொழுது என்ன ஆகுது, தேவனுடைய இருதயமும் சுரமண்டலத்தை போல புலம்புகிறது. எப்படி வந்து இந்த கெட்டகுமாரனுடைய கதையில் நான் பார்க்குறேன், இளையகுமாரன் சொத்தெல்லாம் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான், தகப்பனார் என்ன பண்ணுறாரு அவனை ரொம்ப தூரமாக இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு, அவனுடைய இருதயம் அந்த இளையகுமாரனுக்காக கலங்கிட்டே இருக்குது, எப்போ திரும்பி வருவான் எப்போ திரும்பி வருவான் என்னுடைய குமாரன் ஆச்சு அப்படின்ட்டு ரொம்ப தூரமாக இருந்து பார்த்துட்ருக்காரு. வந்த உடனே சந்தோஷப்பட்டு இவன் காணாமல் போனான், இவன் திரும்பவும் கண்டுபிடிக்கப்பட்டான், இவன் மறித்தான், திரும்பவும் உயிர்த்தெழுந்தான். இப்படியாக பல காரியங்கள் சொல்லி சந்தோஷமடைகிறாரு. அதே மாதிரி தேவனும் தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடியிருந்து தேவனை துதித்து பாடி மகிமை செலுத்துகிற பொழுது தேவனுடைய இருதயம் சந்தோஷம் அடைகிறது. அப்படி தேவனுடைய திருசுத்தம் செய்யாமல் தேவனுக்கு விரோதமாக நாம் தேவனை விட்டு பின்வாங்கி போகிற சமயத்தில் தேவனுடைய இருதயம் சுரமண்டலத்தை போல புலம்புகிறது. சோத்திரம். சங்கீதம் 19:1-8.
வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய பிரிவு அவருடைய கரங்களை கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை பொழிகிறது, அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆயினும் அவைகளின் சத்தம் பூமி என்றும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளின் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார், அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதில் காந்திக்கு மரமானது ஒன்றும் இல்லை.
போதும் போதும், இது நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையிலே எத்தனை விதமான ராகங்கள் அடங்கியிருக்கிறது என்கிறதை நம்ம அந்த காரிய இந்த வாச பகுதியில் நம்ம வாசிக்க முடியும். கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய கற்பனை, நீதி நியாயங்கள் என்கிற காரியங்களை நம்ம வேதத்தில் எங்கே பிறக்கினாலும் தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய சட்டம், தேவனுடைய நியாய தீர்ப்புகள் இப்படி தான் நம்ம பார்க்க முடியும். அதை வந்து இந்த 19 ஒரே சங்கீதத்தில் அது எழுதப்பட்டிருக்குது. இன்னும் மேலும் விவரமாக 119:1-8 இருக்கிற வார்த்தைகளில் நாம் அதை தெளிவாக வாசிக்கலாம். 119:1-8.
கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தரம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழுதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளை நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைகொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கைகொள்ளும்படி என் நடைகளை ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கைகொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும்.
போதும், இங்கே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளிலே 7 விதமான ராகங்கள் அடங்கியிருக்கிறது. முதலாவது வேதம், ரெண்டாவது சாட்சிகள், மூணாவது வழிகள், கட்டளைகள், பிரமாணங்கள், கற்பனைகள், நீதி நியாயங்கள். இந்த 119 முழுவதும் நாம் எடுத்து வாசித்தோம்னா இதே வார்த்தைகள் பல முறை மாறி 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 வந்துகிட்டே இருக்கும். அப்போது வெளிப்படுத்தல் 15:3 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 15:2-3. போதும், இங்கே நாம் வாசிக்கிறோம். இந்த சுரமண்டலம் வாசிக்கிறவங்க என்ன வாசிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் வாசிக்கிறாங்க. இந்த மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் பாடிட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வேற ஒரு புதிய பாட்டு ஒன்று பாடுறாங்க. அப்போ மொத்தம் 3 வகையான பாட்டு இருக்குது. மோசேயின் பாட்டு, ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டு, திரும்பவும் ஒரு புதிய பாட்டு, நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்கிற புதிய பாடலையும் பாடுறாங்க. அப்போ படிப்படியாக தான் இந்த இசையில் வந்து வளர முடியும். அப்படின்னா இந்த சுரமண்டலம் வாசிக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் தான் பயிற்சி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேறி போக முடியும். இப்போ எடுத்தோன்னா பரிசுத்தவான் ஆயிர முடியாது. அப்போ முதல்ல என்ன பாட்டுன்னு கேட்டிங்கன்னா மோசேயின் பாட்டு. அப்படின்னா ஆண்டவர் மோசேயின் மூலம் என்ன காரியங்களை முதல் கொடுத்தாரோ அந்த காரியங்களை எல்லா மனுஷரும் தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்படின்னா மோசேயின் மூலம் கொடுத்த கட்டளைகள் என்னென்ன, மோசேயின் மூலம் என்ன கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம 119 சங்கீதத்தில் வாசித்தவன் இந்த காரியங்களை தான் பழைய ஏற்பாடு முழுவதும் நம்ம வாசிக்க முடியும். எப்படின்னா வேதம், சாட்சிகள், வழிகள், கட்டளைகள், பிரமாணங்கள், கற்பனைகள், நீதி நியாயங்கள், பழைய ஏற்பாடு எங்கே எடுத்தாலும் சரி அது ஆண்டவருக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்த பிரமாணம், இது இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்த கட்டளை, இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்படுத்தின வழி, இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த சாட்சி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய ஏற்பாட்டில் எந்த பகுதியில் வாசித்தாலும் இந்த 7 வகையான வார்த்தைகளுக்குள்ளே அடக்கிடலாம். அப்போ ஒரு மனுஷன் முதலாவது தன்னுடைய இருதயத்திலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கும் பொழுது மோசேயின் மூலம் ஜனங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அந்த காரியத்தை அவர்கள் வேதத்திலிருந்து வாசித்து சிந்தித்து தியானித்து தங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் மோசேயின் பாட்டு. இன்றைக்கி மோசேயின் பாட்டை பாடுறதுலேயே இன்றைக்கி நிறைய பேர் தடுமாடுறாங்க. ஏன்னா 10 கட்டளை தான் மோசே ஆண்டவர் கொடுத்தாரு, மற்றெல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. 10 கட்டளை ஒன்று தான், அது வந்து பாவிகளுக்கு கொடுத்த பிரமாணம். பாவம் செய்யாதவங்களுக்கு அது இல்லை, பாவம் செய்யாதவங்களுக்கு வேறு நல்ல பிரமாணம் கொடுத்துருக்காரு. இப்போ நான் பாவம் செய்யலை, நான் திருடலை, கொலை செய்யலை, ஏமாத்தலை, பொய் சொல்லலை, நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்யாதே செய்யாதே என்கிற காரியத்தை செய்யாமல் இருக்கிறதுனால ஒரு மனுஷன் நீதிமான் ஆக முடியாது. ஆண்டவர் வந்து இந்த காரியத்தை செய், இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய வேண்டும் என்கிற கட்டளைகளை தேவன் மனிதனுக்கு கொடுத்துருக்கிறார். அந்த காரியங்களை செஞ்சாதான் அவன் நீதிமான். அது பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. அப்போ இன்றைக்கு தேவ ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே தங்களுடைய இருதயத்திலே தேவ சுரமண்டலங்களை வாசிக்கும் பொழுது முதலாவது பரிசுத்தாவியினுடைய உதவியை கொண்டு தான் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்க வேண்டும். அப்போ மனுஷனுடைய ஆவியில் அல்லது உலக பிரகாரமான ஆவியில் நாம் சிந்தித்தா என்ன கிடைக்கும், இந்த சுரமண்டலம் வாசிக்க முடியாது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்க முடியாது. அப்போ நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிப்பதற்கு முதலாவது தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்தாவி இருந்தால் தான் இந்த கிண்ணறத்தினுடைய சத்தம் அல்லது சுரமண்டலத்தினுடைய சத்தம் நம்மளுக்கும் கேட்கும், நம்ம சொல்லும்போது அடுத்தவங்களுக்கும் கேட்கும். இப்படியாக இன்றைக்கு அடிப்படையாக ஒரு மனிதன் தன்னுடைய இருதயமாகிய சுரமண்டலத்தை வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் மோசேயின் பாட்டாகிய மோசேயின் மூலம் தேவன் ஜனங்களுக்கு கொடுத்த பிரமாணங்களை அவன் படிக்க வேண்டும். ரெண்டாவது ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டு. ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டுன்னு எப்படி என்னவாக இருக்கும், இயேசு கிறிஸ்துவின் மூலம் கொடுத்த நித்திய ஜீவ வார்த்தைகள் என்னங்கிறத ரெண்டாவது அவன் வாசிக்கணும் அல்லது சிந்திக்கணும் அல்லது இருதயமாகிய சுரமண்டலத்திலே அவன் வாசிக்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலம் கொடுக்கப்பட்ட நித்திய ஜீவ வார்த்தைகளிலே என்ன அடங்கியிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் 7 வகையான ராகங்கள் அடங்கியிருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தையில் பலவிதமான காரியங்களை அடக்கி தான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. எப்படி பழைய ஏற்பாட்டில் எப்படி நீதி நியாயங்கள், சட்டங்கள், பிரமாணங்கள், வழிகள், கட்டளைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குதோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளில் உவமையிலாய் கொடுக்கப்பட்ட காரியங்களையும் சரி நேரடியாக பேசப்பட்ட காரியங்களையும் சரி பலவிதமான ராகங்களை அல்லது பலவிதமான கருத்துக்களை உள்ளடக்கி தான் அந்த தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16-17 வாசிப்போம். போதும். அப்போ தேவனுடைய ஆவியிலே நிறையப்பட்ட வார்த்தைகள் என்னென்ன காரியத்தை உணர்த்துதுன்னா, முதலாவது உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தல், நீதியை படிப்பிக்குதல். இப்படி நாலு வகையான காரியங்கள் பரிசுத்தாவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் நாம் எங்கே வாசித்தாலும் நம்ம வந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வார்த்தைகளிலே நாலு விதமான காரியங்களை தேவன் உள்ளடக்கி வைத்திருக்கிறார். இன்றைக்கி புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவங்க எல்லாருமே என்ன வந்து சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு சத்தம் மட்டும்தான் வருது. புதிய ஏற்பாட்டில் இருந்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போதும் சரி பேசும்போதும் சரி ஒரே ஒரு ராகம் மட்டும்தான் வருது. மற்ற மூணு ராகம் வரமாட்டேங்குது. என்ன ராகம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, உபதேசம். அது ஒன்று மட்டும்தான் வருது. அந்த உபதேசங்கிற ராகம் மட்டும்தான் வருதே ஒழிய அதெல்லாம் கிடையாது. அந்த மூணு ராகம் இல்லை. ஆனால் அந்த மூணு ராகமும் பரிசுத்த ஆவியில் அடங்கி இருக்குது. தேவனுடைய ஆவியில் அடக்கி வச்சிருக்காரு. நாம் என்ன பண்ணுறோம், அந்த ஒரு ராகத்தை மட்டும் வாசிச்சுட்டு இருக்கிறோம். இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு ஹார்மோனிய பெட்டி எடுத்துகிட்டு ஒரே கட்டையை பட்டனை பிடிச்சி அமுத்திட்டு இப்படி இப்படி அமுத்திட்டு இது எப்படி இருக்கும், ஓன்னு கத்திட்டு கிடக்கும். அந்த இசைப்பெட்டியை வாசித்தவங்களுக்கு அது தெரியும். சரிக்காம பதினைந்து சாங் மட்டும் வாசிக்காமல் வெறும் சாங் மட்டும் அமுத்தி பிடிச்சிட்டு இருந்தால் எப்படி இருக்கா, அது சான்னு சொல்லிட்டு கிடக்கும். ஆனால் சரிக்காம பதினைந்து சாங் முழுவதும் வாசித்தாதான் ஒரு பாட்டுக்கு அதனுடைய தாளத்துக்கு ஏற்றபடி நாம் ராகங்களை மாற்றி மாற்றி வாசிக்க முடியும். இன்றைக்கி கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ராகம் தான் தெரிஞ்சிருக்கு. மொத்தம் ஏழு ராகம் இருக்குது. அந்த ஏழு ராகத்தில் கிறிஸ்தவங்களுக்கு என்ன ராகம் தெரிஞ்சிருக்குதுன்னா, ஒரே ஒரு ராகம். அந்த ராகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உபதேசம். மற்ற மூணு ராகம் தெரிய மாட்டேங்குது. அப்போ தேவனுடைய வார்த்தையில் நாலு ராகங்கள் அடங்கி இருக்கிறது. அப்போ இந்த மூணு ராகம் எப்படி கொண்டு வரலாம், நாலு ராகம் பரிசுத்தாவியினாலே எழுதப்பட்ட வார்த்தைகளுக்குள்ளே நாலு ராகங்கள் அடங்கி இருக்கிறது. இன்னும் மூணு ராகத்தை கண்டுபிடிக்கணும். ஆனால் இதுவும் பரிசுத்தாவிக்குள்ளே தான் அடங்கி இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கலாம், யாருக்காவது கண்டுபிடிக்க முடியுமா? ஆ, மூணு ராகம், மொத்தம் ஏழு ராகம் சேர்ந்தாதான் ஒரு சுரமண்டலம். இல்லை அப்படி தான், சுரமண்டலம்னா ஏழு ராகம் சேரணும்ல. ஆ, அப்போ நாலு ராகம் தான் இங்கே வந்திருக்குது. இந்த மூணு ராகம் தேவைப்படுது. அது பரிசுத்தாவியில் தான் அந்த மூணு ராகத்தையும் கண்டுபிடிக்க முடியும். ஆமாம், நாலு தானே இருக்கு அதில். சோத்திரம். ஆமாம், அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே பரிசுத்தாவி வரும் பொழுது அங்கே மூணு வகையான ராகங்கள் வெளிப்படுகிறது. அப்போ பரிசுத்தாவியில் எழுதியிருக்கிற வார்த்தைகளுக்குள்ளே நாலு ராகம் இருக்கிறது. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகிற மனுஷனுக்குள்ளே ஆண்டவர் மூணு ராகத்தை வச்சுருக்கார். அப்படி அந்த பரிசுத்தாவியினுடைய இதை வாசிக்கிறதுலையும் நாம் இருதயத்தில் தேவனுடைய பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகிறதுலையும் வந்து ஏழு ராகம் அடங்கியிருக்கிறது. யோவான் 16:7-8, யோவான் 16:7-8. ஆமாம், யோவான் 16:7-8. போதும் போதும், இங்கே நான் வாசிக்கிறோம். நம்மளுக்குள்ளே பரிசுத்தாவி வந்துருச்சுதான் நம்மளுக்குள்ள மூணு விதமான ராகங்கள் வெளிப்படுகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளே நாலு வகையான ராகங்கள் அடங்கி இருக்கிறது. அந்த நாலு வகையான ராகத்தில் இன்றைக்கி ஒரே ஒரு ராகத்தை மட்டும்தான் எல்லாரும் வாசிக்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய இருதயத்தில் பரிசுத்தாவி இல்லை. அந்த பரிசுத்தாவி இருந்ததுன்னா அந்த இருதயத்திலேருந்து மூணு வகையான ராகங்கள் வெளிப்படும். அந்த மூணு வகையான ராகங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவது, நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவது, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவது. அப்போ வேத வசனத்தில் நாலு ராகம் இருக்குது. நாம் தேவனுடைய பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயத்துக்குள்ளே மூணு ராகம் இருக்குது. அப்போ 4-3 7 ஆச்சு. அப்போ இந்த ஏழு ராகத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டை நம்ம வாசிக்க முடியும். அப்போ முதலாவது மோசேயினுடைய பாட்டை வாசித்து பழகியிருக்கணும், அப்போ தான் ரெண்டாவது ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டை வந்து நம்ம வாசிக்க முடியும். இந்த ஆட்டுக்குட்டியானுடைய இந்த ஏழு ராகத்தையும் வாசித்து முடித்தாச்சுன்னா புதிய பாட்டுக்கு அப்புறம் தான் போக முடியும். இன்றைக்கி ஒரே ஒரு ராகத்தில் மட்டும் நின்றுட்டு இருக்காங்க. பழைய ஏற்பாட்டில் மோசேயினுடைய பாட்டை வாசிக்க தெரியல, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளில் ஒரே ஒரு ராக உபதேசம் மட்டும் பண்ணுறாங்க. அது குருடனுக்கு குருடன் வழிகாட்டுற வேலையை மட்டும் செய்கிறாங்க. பாக்கி இருக்கிற ஆறு ராகம் என்னாச்சுன்னே தெரியல. அந்த மாதிரி காரியம் இருக்குதா அப்படின்னு கூட தெரியல இன்றைக்கி கிறிஸ்தவங்களுக்கு. இப்படியாக இன்றைக்கி இருந்து தேவனுடைய சுரமண்டலங்களை வாசிக்க முடியாமல் இந்த சுரமண்டலம் என்ன பண்ணுதுன்னா இன்றைக்கி அநேகருடைய சுரமண்டலம் புலம்பிகிட்டு இருக்குது. காரணம் என்ன? பரிசுத்தாவி இல்லை. பரிசுத்தாவி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணினால் அவருடைய இருதயம் சந்தோஷமாக இருக்கும். அப்போ சுரமண்டலம் புலம்புகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தை இல்லை, அதுக்கப்புறம் பரிசுத்தாவியானுடைய ஆலோசனை இல்லை. அதனால் அநேகருடைய இருதயம் இன்றைக்கி தத்தளிக்கிறது, அநேகருடைய இருதயம் இன்றைக்கி புலம்பிக் கொண்டிருக்கிறது. அநேகருடைய சுரமண்டலம் இன்றைக்கி தாளம் கெட்டு சுதி கெட்டு என்னமாக மாறி உட்காந்துருந்து இன்றைக்கி அந்த சுரமண்டலம் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாமல் இன்றைக்கி வேதனைப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. லூக்கா 7 இந்த அதுக்கு முன்னால் சங்கீதம் 49:1-4 சங்கீதம் 49:1-4 வரைக்கும் சங்கீதம் 40 போதும். அப்போ இங்கு தேவனுடைய ரகசியங்கள் சுரமண்டலத்தின் மேல் தேவன் வெளிப்படுத்துகிறார். அப்போ வேத வசனத்திலே தேவனுடைய ரகசியங்கள் உள்ள அடங்கி இருக்கிறது. அந்த உள்ள அடங்கியிருக்கிற ரகசியத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா இந்த சுரமண்டல ராகம் ஏழு ராகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏழு ராகத்தை நாம் அந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ள நம்ம சிந்திச்சோம்னா அப்படின்னா ஏழு வகையான கருத்துக்களை கொண்டு நாம் வாசிக்கிற வேத பகுதியிலே நாம் சிந்தித்து தியானிக்கும் பொழுது அதற்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிற ரகசியங்கள் நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த ஏழு ராகம் இல்லாமல் சும்மா நம்ம பாட்டுக்கு மனம் போன போக்கில் நான் வாசி நானும் ரகசியங்களை கண்டுபிடிப்பேன்னு சொன்னால் முடியாது. அப்போது வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை கண்டுபிடிப்பதற்கு இந்த ஏழு ராகங்கள் தேவை. அது மோசேயினுடைய அந்த ஏழு ராகமும் வேணும், ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த ஏழு ராகம் வேணும். அப்படின்னா மோசேயின் மூலம் தேவனுக்கு கொடுத்த பிரமாணங்களுடைய சட்டத்திட்ட பிரமாணங்களும் ஒரு மனுஷன் தெரிஞ்சிருக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய நித்தியஜீவ வார்த்தைகள் மூலம் கொடுக்கப்பட்ட ஏழு வகையான காரியங்கள் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த காரியங்களை கொண்டு நாம் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்திக்கும் பொழுது அதிலே மறைக்கப்பட்டிருக்கிற ரகசியம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஒரே ஒரு ராகத்தை மட்டும் நாம் வச்சு அந்த வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி முயற்சி எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாது, அது மனுஷனுடைய வியாக்கியானமாக தான் போகும். அப்போ தேவனுடைய ஆவியில் சிந்தித்து தியானிக்கும் போது தேவனுடைய ஆலோசனையை நாம் கொண்டு வந்து தேவனுடைய ரகசியங்களை கண்டுபிடிக்க முடியும். அந்த இருதயத்தினுடைய சுரமண்டலத்துக்கு பேரே வந்து தேவ சுரமண்டலம்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ மனித சுரமண்டலமாக இருந்தால் அது புலம்பிகிட்டு இருக்கும், எனக்கு இது வேணும் அது வேணுக்க சொன்னதே நாம் திரும்பிட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது நாம் சொல்லுவோம், சும்மா கிண்ணறம் வைக்காத, சொன்னதே திருப்பி சொல்லாத, ஒரே பாட்டை பாடிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் போகும்போது எல்லாத்துக்கும் என்ன வேணும்னா ஒரே ஒரு ராகம் மட்டும்தான் வச்சுருக்காங்க, எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும், எனக்கு சந்தோஷத்தை தாரும், சமாதானத்தை தாரும், 6 கஷ்டப்பட்டேன், 7வது நாள் நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துக்கு வேண்டியும் சமாதானத்துக்கு வேண்டியும் சர்ச்சுக்கு போனால் எப்படி இருக்கும், ஒன்றும் சரியாகாது. வேணும் தான், ஆனால் தேவனுடைய கற்பனையில் கை கொள்ளும்போது எல்லா விதமான காரியங்களும் தான் வரும், அது எல்லாத்தையும் சகிச்சு தான் முன்னால் போக முடியும். அப்போ தேவனுடைய கற்பனையில் முதல்ல மனம் திரும்பணும், மனம் திரும்பினா தான் சந்தோஷம் சமாதானம் கிடைக்கும், மனம் திரும்பலைன்னா அவனுக்கு சந்தோஷம் சமாதானம் கிடைக்காது. அப்படியாக இன்றைக்கு தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு இந்த ஏழு வகையான ராகங்கள் கண்டிப்பாக ஒரு மனிதன் அறிந்திருக்க வேண்டும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்திக்கும் பொழுது இந்த ஏழு வகையான ராகங்கள் நம்மளுக்கு வெளிப்படும். அந்த ஏழு வகையான ராகத்தை கொண்டு வேதத்தில் மறைக்கப்பட்டிருக்கிற ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். எரேமியா 23 எரேமியா 23:21-22 வாசிங்க. போதும். அப்போ தீர்க்க தரிசிக்கிட்ட ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல, இவங்களே ஓடுறாங்க, இவங்களே ஒவ்வொரு வியாக்கியானம் சொல்றாங்க. ஆனால் தீர்க்க தரிசிகள் தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதற்கு தேவன் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். என்ன ஆலோசனைன்னு சொன்னீங்கன்னா, தேவனுடைய ஆலோசனைகளை நிலைத்திருந்தால் அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு அறிவித்திருப்பார்கள். அப்போ இது முதலாவது ஊழியக்காரன் தன்னுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்தாதான் இந்த தியானிக்கிற வார்த்தைகளை ஜனங்களுக்கு வெளிப்படுத்த முடியும், அதில் ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியும். அதை விட்டு போட்டு ஆண்டவர் சொல்லாத வார்த்தைகளை இவனா இவனுடைய சொந்த ஆலோசனையில் உக்காந்து சொன்னான்னா ஜனங்களுக்கு புரியாது. ஏன்னா வாசிக்கிற ராகம் என்னங்கிறது புரிய மாட்டேங்குது. இவனுக்கு தெரியுது இவன் ஏதோ ஒரு ராகத்தை வாசிக்கிறான், ஆனால் ஜனங்களுக்கு போகும்போது இந்த ராகம் புரிய மாட்டேங்குது. என்ன பேசுகிறாரு இவர், என்ன தலைப்பில் பேசுகிறாரு இவர், பேசுகிறதுல என்ன கருத்து இருக்குது. உலகத்தில் நம்ம யாராவது ஏதாவது ஒரு காரியத்தை பேசும்போது 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசும்போது நீங்கள் முடிவாக என்ன சொல்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய ஆலோசனை என்னன்னு நம்ம கேட்குறோம். ஆனால் இன்றைக்கி பிரசங்கம் வந்து உலக சபைகளில் இன்றைக்கி கிறிஸ்தவ சபைகளில் நடந்துகிட்ருக்கு. பிரசங்கத்தினுடைய முடிவு என்னன்னு சொல்லி கேட்டால் சொல்ல தெரியாது. முடிவு என்னன்னு கேட்டால் ஆசீர்வாதம், முடிவு கேட்டால் சமாதானம் சந்தோஷம். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்னைக்கு ஒரே முடிவு தான் சொல்லிட்டு இருக்காங்க. வருஷம் முழுவதும் இதே இதுதான், ஒரே ராகத்தில் தான் போயிட்டு இருக்குது. இப்படியாக தேவனுடைய ஆவியிலே, பரிசுத்த ஆவியினாலே தீர்க்க தரிசிகள் தேவனுடைய வார்த்தைகளினுடைய ஆலோசனைகளே நிலைத்திருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்திருப்பார்கள். அப்படி தேவனுடைய ஆலோசனையில் அல்லது பரிசுத்த ஆவியினுடைய உதவி இல்லாமல் தங்களுடைய சுயமான ஆலோசனையினாலே ஏதாவது வார்த்தைகளை சொன்னானா, ஆண்டவர் சொல்கிறாரு நான் அவங்களை அனுப்பலை, நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள். தேவன் சொல்லாத வார்த்தையை தான் அவங்க பேசுகிறாங்க. அப்போ முதலாவது பசுத்தாவியினுடைய ஆலோசனையினாலே ஒரு மனிதன் அல்லது மற்றவர்களுக்கு போதிப்பதற்கு முன்பதாக அவன் சிந்தித்து தியானிக்க வேண்டும். அப்பொழுது தான் மற்றவர்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக எடுத்து பேச முடியும். அப்போ அந்த ராகம் என்னங்கிறது புரியும். அப்போ அவங்க சுரமண்டலத்தில் அந்த ராகத்தை வாசித்து பார்ப்பாங்க, ஒவ்வொருத்தரும் அந்த இருதயத்தில் சிந்தித்து பார்ப்பாங்க, இது வேத வசனத்துக்கு ஏற்றபடி இருக்குதா, நம்மளுக்கு இருதயத்தில் புரியுதா, இது விகற்பமாக இருக்குதா, இது நூதனமாக இருக்குதா அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணி பார்ப்பாங்க கேட்குறவங்களும். அப்போ கேட்குறவங்களுடைய இருதயத்திலையும் தேவனுடைய ஆவி இருந்து அது அந்த ராகங்களை உணர்த்தப்பட்டால் பரவாயில்ல, இது தேவனுடைய வார்த்தை தான், இது இந்த தாளம் சரிதான், இந்த பாட்டு சரிதான், இந்த பிரசங்கம் சரிதான், அல்லது இவங்க பேசுகிற அந்த கருத்து சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தேவனை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். இன்றைக்கு சுரமண்டலம் வாசிக்கிறதுலையே இன்றைக்கி தகராறாக போச்சு, ஒரே ராகத்தை இன்றைக்கி சுரமண்டலம் சத்தம் போட்டுகிட்டே இருக்குது. அதனால் யார் என்ன சொல்கிறாங்கன்னு என்ன புரியும், ஒருத்தருக்குமே புரியாது. லூக்கா 7:31-35 லூக்கா 7:31-35
பிள்ளைகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். எப்படி யோவான் ஸ்நானம் அப்பம் புசியாதவனும் ராட்சசம் புரியாதவனுமாய் தந்தார், அதற்கு நீங்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறோம் என்கிறீர்கள். மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு நீங்கள் போஜனம் புரியனும் மதுபான புரியனுமான மனுஷன் ஆயக்காரனும் பாதுகளுக்கு சிநேகன் என்கிறீர்கள். ஆனாலும் ஞானமானது அதில் பிள்ளைகள் இல்லாதாலும் நீதி உள்ளதற்கு ஒப்புக்கொள்ளப்படும் என்றார்.
போதும், இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்கள் உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் ஊத்தாடவில்லை. அப்போ என்னென்னா, சுரமண்டலம் வாசிக்கிறாங்க, அந்த வாசிக்கிறதுக்கு ஏற்றபடி அவங்க நடக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் சரி, குழல் ஊதினோம், கூத்தாடவில்லை, பரவாயில்ல, ஆனால் உங்களுக்காக புலம்பினோம். புலம்பினோம்னு சொன்னால், உங்களுக்காக வேதனைப்பட்டு துக்கப்பட்டு உங்களுக்கு வர்ற ஆபத்தெல்லாம் நினச்சி நாங்கள் அதெல்லாம் முன்னறிவித்து சொன்னால் அதுக்கு நீங்கள் கீழ்ப்படியலை. சமாதானமாக உங்கள் வீட்டில் தேவனுடைய வார்த்தை சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு வர ஆபத்து கஷ்டம் நஷ்டங்களை துன்பங்களை பற்றியும் உங்களுக்கு சொன்னாலும் தேவனுடைய வார்த்தை புரிய மாட்டேங்குது. அதனால் நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் நீங்கள் குறை சொல்கிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு பெரிய ஆபத்து வரும்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சொல்லிட்டு போயிட்டார். 1 கொரிந்தியர் 14:6-9
மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காகவாவது, அறிவு உண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தையும் போதிக்கிறதுக்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளினால் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? அப்படியே உள்ளாவுடல் சுரமண்டலம் முதல சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொழிலினால் வித்தியாசம் காட்டாவிட்டால், குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் என்னதென்று எப்படி தெரியும்? அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவிலே வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களா இருப்பீர்களே. உலகத்திலே எத்தனையோ விதமான பாடல்கள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாதது அல்ல.
போதும், இங்கு ஒரே ஒரு ராகத்தை மட்டும் வாசிக்கிறாங்க. அந்த ராகத்தை என்ன ராகம்னே தெரிய மாட்டேங்குது. என்ன ராகன்னு கேட்டிங்கன்னா, அந்நிய பாஷையை மட்டும் பேசுகிறாங்க. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நீங்கள் குழலிலே ஊதப்படுவது இன்னதென்று மற்றவங்களுக்கு தெரியாமல் இருந்தால் யார் வந்து அதை ஏற்றுக்கொள்வா? அப்போது சத்தமில்லா சத்தத்தை உபயோகித்து வெளிப்படுத்துகிற அந்த கருவிகள், அல்லது காற்றினாலே ஓசையில் வெளிப்படுத்துகிற கருவிகள் நல்லா ஓசையில் வெளிப்படுத்துகிறது. ஆனால் நீங்களோ விளங்காத சத்தத்தை ஊதுறீங்க. அப்படின்னா அந்நிய பாஷை தான் இன்றைக்கி விளங்காத சத்தம். அந்நிய பாஷையை பேசிகிட்டே இருக்காங்க, இந்த ராகம் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அப்போது நம்ம தெளிவாக பேசுனாதான் மற்றவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை புரியும். அப்போ அந்நிய பாஷை மட்டும் பேசிகிட்டே இருந்தால் யாருக்கு என்ன புரியும்? இவங்க என்ன கருத்து சொல்கிறாங்க? இவங்க ஆமேன்னு சொல்கிறாங்களா? தோத்திரம் சொல்கிறாங்களா? லேலியா சொல்கிறாங்களா? ஆமாம், ஆசீர்வதிக்கிறாங்களா? சபிக்கிறாங்களா? என்னென்னு தெரியாது. அந்த அந்நிய பாஷைங்கிற ராகம் இருக்குது, அந்த ராகம் தான் எல்லாத்தையும் கெடுக்குது. அந்த அந்நிய பாஷை ராகம் வந்து தான் மற்ற 6 ராகத்தையும் கெடுக்குது. ஆனால் ஆண்டவரே விட்ட ஒரு பொல்லாத ராகம்தான் அது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்து மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு ஆண்டவர் விட்ட ராகம்தான் வந்து இந்த அந்நிய பாஷை. அப்போ இன்னைக்கு சுரமண்டலத்தை எடுத்து ஒரே ராகத்தை வாசிக்கிற மாதிரி நம்முடைய இருதயத்திலிருந்து அந்நிய பாஷையை மட்டும் பேசிகிட்டே இருந்தால் அதனால் யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுறீங்கிறாரு. ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுறதுன்னா கராத்தை பண்ணுறான் பார்த்தீங்களா? தனியாக இருந்து ஒருத்தர் இப்படி 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 பண்ணிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அது கராத்தை சண்டை போடும்போது இன்னொரு ஆள் அந்த பக்கம் நிற்கணும், அப்போ தான் அது கராத்தேன்னு சொல்லி ஆகும். அதை விட்டு போட்டு நம்ம பாட்டுக்கு இப்படி 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 நம்மளே அதை கையை காலை அசித்தோம்னா அதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? அதனால் இன்றைக்கி வந்து பேசுகிறவங்களாம் ஆகாயத்தில் சிரமம் பண்ணுகிறார்கள். சும்மா வெளியில் உட்காந்து கிரவுண்டில் உட்காந்து பேசுகிறதுக்கு சமம். அப்போ அந்நிய பாசம் பேசுகிறவனெல்லாம் எங்கேயோ தனியாக காட்டில் உட்காந்து ஏதோ புலம்பிகிட்டு இருக்கிறான். ஒரே ராகம்தான் வருது, அந்நிய பாசைங்கிற ஒரே ராகம்தான் வருது, மற்ற ராகம் எல்லாமே தாளம் கெட்டு போச்சு. அப்போ இந்த சுரமண்டலத்தில் வந்து தாளம் கெட்டு போச்சுன்னா அதை சரி பண்ணி எடுக்கலாம். அப்படின்னா அந்த சுரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி சரி பண்ணி, இப்போ இந்த கித்தாரு கம்பி கருவியெல்லாம் தாளம் கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹார்மோன் பெட்டியில் வச்சு சரிகம் பதினேசா வாசிக்க சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கம்பியெல்லாம் டைட் பண்ணி இந்த தாளம் இதுக்கு சரியாக இருக்குதா, இந்த இசைக்கருவியில் இருக்கிற தாளம் அந்த இசைக்கருவிக்கு சரியாக இருக்குதாங்கிறத அதை வந்து சரி பண்ணலாம். உதாரணமாக ட்ரம்முக்கு தாளம் கெட்டு போச்சுன்னா என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த நட்டு போல்ட்டெல்லாம் டைட் பண்ணி வைக்கலாம். சில டைமுக்கு குளிருக்கு வந்து இது தாளம் கெட்டு போயிடும், அப்போ உடனே சூடு பண்ணால் அந்த தாளம் திரும்பி அதுக்கு வரும். இப்படியாக இந்த சுரமண்டலம் இன்னைக்கு தேவ ஜனங்கள் மத்தியில் இருக்கிற தேவ சுரமண்டலங்கள் தேவனுடைய இசையை வெளிப்படுத்த முடியல. தேவனுடைய இசையை வெளிப்படுத்த முடியாமல் தேவ சுரமண்டலங்களை மனசு சுரமண்டலங்களாக வாசிக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதில் ஒரே தாளம் தான் வருது, ஒரே ராகம்தான் வருது, அந்நிய பாசை தான் வருது, வேறு எந்த ராகம் வரமாட்டேங்குது. ரெண்டாவது பேசத்தோன்னா உபதேசம் மட்டும் பேசுகிறான், இந்த ரெண்டு ராகம் வருது, வேறு எந்த ராகமும் வரமாட்டேங்குது. மோசையனுடைய பாட்டினுடைய ராகமும் வரமாட்டேங்குது, ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டில் இருக்கிற தாளமும் வரமாட்டேங்குது, ஒன்றும் வரமாட்டேங்குது. பழைய பாட்டில் இருக்க சொன்னால் அவன் உபதேசம் சொல்லி பைபிளில் எதை சொன்னாலும் சொல்லி உபதேசன்றான். ரெண்டாவது அந்நிய பாசை பேசுனானா இதுதான் பரிசுத்தாவி, இதுதான் அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது தாளம் தான், ஒரு தாளம் இல்லாது ரெண்டு தாளம். அந்த ரெண்டு தாளத்தில் வந்து யாருக்குமே என்னன்னு புரிய மாட்டேங்குது. இன்றைக்கி கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே வந்து குழப்பமாக இருக்கிறதுக்கும் சபை பிரிஞ்சு போகிறதுக்கும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நாதம் இல்லாமல் குழல் ஊதுறது, அல்லது ஓசை இல்லாமல் சுரமண்டலத்தில் வாசிக்கிறது. இப்படி வாசிக்கும்போது பேசப்படுவது என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால் ஒரு ஆள் வந்து தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து பேசுகிறானா அது தேவனுடைய வார்த்தைகளாக தான் இருக்கணும். தேவ சுரமண்டலத்திலேருந்து வெளிப்படுகிற வார்த்தைகளாக தான் இருக்கணும். அந்த தேவ சுரமண்டலங்களை வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு மனிதனுடைய ஆலோசனைகளை உள்ளே போட்டு இது பண்ணான்னு என்னாகும், அந்த கிண்ண நம்ம சுரமண்டலத்தினுடைய ஓசை வந்து சரியாக வெளிப்படாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தைகளில் இந்த ஏழு விதமான ஓசைகள் உள்ளே அடங்கியிருக்குது. அது தேவனுடைய வார்த்தைகளுக்கு மட்டும்தான் அந்த ஓசைகளை வெளிப்படுத்த முடியும். அப்போ மனிதனுடைய ஆலோசனைகளுக்கு அதை செய்ய முடியாது. மனிதனுடைய ஆலோசனைகளை ஜனங்கிட்ட சொல்கிறதுக்கு போனால் அவன் புலம்புற மாதிரி தான் தெரியும், அல்லது அழுகிற மாதிரி தான் தெரியும். மனிதனுடைய யோசனைகள் வெளிப்படுத்துறேன்னு கேட்டிங்கன்னா 100 சபை கட்டணும், இந்த மாதிரி இத்தனை சர்ச்சு கட்டணும், இந்த பகுதியெல்லாம் தேவனுடைய நாமத்தை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒவ்வொரு தரிசனத்தை சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா மனிதனுடைய ஆலோசனைகளை அவங்க போடுற திட்டங்கள். அப்போ அந்த சுரமண்டலத்தில் இருக்கிற ஓசைகள் ஜனங்களுக்கு புரியாது. ஆனால் தேவ வார்த்தைகளிலிருந்து பேசப்படுகிற வார்த்தைகளை, தேவனுடைய ஆவியிலே பேசப்படுகிற வார்த்தைகள் இருதயத்தில் நம்மளுக்கு வரும்போது தேவனுடைய ஆவி இருக்கிறவர்களுக்கு அந்த சுரமண்டல ராகங்கள் நன்றாக புரியும். அந்த சுரமண்டல ராகங்கள் இருதயத்துக்கு வரும்போது அவருடைய இருதயத்துக்கு சந்தோஷமாக இருக்கும். நாம் எப்படி ஒரு நல்ல இசையை கேட்டோம்னா எப்படி சந்தோஷமாக இருக்கிறோம், அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைகள் ஒரு குறிப்பிட்ட தாளத்தோட பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு பல விதமான ராகங்கள் கலந்து ஒரு கருத்தில் வரும் பொழுது அந்த கருத்து ஏற்கக்கூடியதாக இருக்கிறது. அதை விட்டு போட்டு இந்த ராகத்தையெல்லாம் விட்டு போட்டு சமாதானம் சந்தோஷம் ஒரே ராகம்தான், எப்போ பாரு வாரம் 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 சந்தோஷம் சமாதானம் சந்தோஷம் சமாதானம்ட்டு ஒரே ராகத்தை வாசித்தா எப்படி இருக்கும், நம்மளுக்கு கஷ்டம் தீருமா, நம்ம என்ன விதமான சோதனைகள் ஆகப்பட்டிருக்கிறோம், நாம் எப்படி பாவத்தில் இருக்கிறோம், நாம் எப்படி மனம் திரும்பணும், தேவனுடைய நியாயத்திருப்பிலிருந்து எப்படி தப்பிக்கணும், எல்லாமே நம்ம சொல்லித்தரணும். எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு நல்லதையும் கெட்டதையும் ரெண்டும் சொல்லி கொடுத்து அவங்கள நல்ல ஆளாக ஆக்குறோமோ அதே மாதிரி தேவ ஜனங்களுக்கு எல்லா காரியத்தையும் சொல்லணும், உபதேசம் பண்ணணும், கடிந்து கொள்ளணும், நீதியை படிப்பிக்கணும், சீர்திருத்தல் கொண்டு வரணும், பாவத்தை உணர்த்தணும், நீதியை உணர்த்தணும், நியாயத்தீர்ப்பு உணர்த்தணும், இதெல்லாம் பேசுனா ஜனங்கள் ஓடி போயிடுவாங்களாமா அப்படின்னு நீ நினச்சிக்கிற. ஆனால் தேவ ஆலோசனை என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா தேவ சுரமண்டலங்களை வாசிக்கும் பொழுது நீ எக்காலத்தை உன் வாயில் வை. அப்போ எக்காலத்தை தேவ மனுஷன் வாயில் வைக்கும்போது இந்த ஏழு விதமான ராகத்தையும் கலந்து வாசித்தாதான் அவனுக்கு என்னங்கிறது புரியும். அப்போ ஒரே ராகத்தில் வந்து எக்காலத்தை ஊதிட்டே இருந்தால் என்ன பேசுகிறான் என்ன செய்கிறாங்கிறது யாருமே தெரியாது. இப்படியாக இன்றைக்கு தேவ ஜனங்கள் ஒரே ராகத்தை கேட்டு அவங்க சுரமண்டலம் என்னாதுன்னு கேட்டிங்கன்னா வாசிக்க முடியாத நிலைமையில் தாளம் கெட்டு போச்சு. ஒன்று குறைந்த 2:11-16 போதும். இங்கே நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய ஆவியினாலே அன்றி ஒரு மனுஷன் சுயமாக பேசுகிறான்னா ஜனங்களுக்கு புரியாது. தேவனுடைய ஆவியினாலே பரிசுத்தாவியினுடைய வார்த்தைகளை பரிசுத்தாவிக்கு ஒப்பிட்டு பல தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஒப்பிட்டு பேசுகிறான். அப்போ மனுஷனுடைய ஆவியில் இருக்கும்போது மனுஷனுடைய ஆவியில் இருக்கிற வார்த்தை தேவனுடைய ஆவியில் இருக்கிற வார்த்தையை கலப்படம் பண்ணும் பொழுது அது மனுஷனுக்கு புரியாது. அப்படியாக தேவ சுரமண்டலத்தை அல்லது தேவனால் கொடுக்கப்பட்ட இருதயத்தினுடைய ஆலோசனைகளை சிந்திக்கும்படியாக கண்டிப்பாக தேவனுடைய ஆவி தேவை. இந்த பரிசுத்த ஆவியினுடைய உதவியினால தான் வேறு வசனத்தை தொடர்பு படுத்தி ரெண்டு வசனங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தான் நம்மளுக்கு தேவனுடைய ரகசியங்கள் புரியும். அப்போ இன்றைக்கி நிறைய பேருக்கு வேதம் புரியாமல் இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்தாவியினுடைய வார்த்தைகள், மனுஷன் சிந்திக்கிறது மனுஷனுடைய ஆவியினுடைய வார்த்தைகள். அப்போ தேவனுடைய ஆவியினாலே தான் அவன் தேவனுடைய ஆவிக்குரிய வார்த்தைகளை சிந்தித்தாதான் அவனுக்கு புரியும். அப்போ மனிதனுடைய ஆவியினாலே தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை சிந்தித்தா அவனுக்கு புரியுமா? புரியாது. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு பைபிள் புரிய மாட்டேங்குது. அப்போ முதலாவது பைபிள் படித்து புரிஞ்சுக்கணும்னு சொன்னாவே அவர்களுக்குள்ளே தேவனுடைய ஆவி தேவை. அப்போ தான் ரெண்டு வசனத்தை சம்பந்தப்படுத்தி பேச முடியும். அப்போ தான் தேவ வார்த்தைகளுக்குள்ளே அடங்கியிருக்கிற ரகசியங்களை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இப்படி பல விதமான ரகசியங்களை கண்டுபிடித்து போகும்போது ஒரு ரகசியத்தை இன்னொரு ரகசியத்து கூட சம்மந்தப்படுத்தி பேச முடியும். இப்படி ஒரு மனிதனுக்குள்ளே தேவனுடைய ஆவி இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தி பேச முடியும். அப்போ மனிதனுடைய ஆவி இருந்தால் அவைகளை தேவனுடைய காரியங்களோடு சம்மந்தப்படுத்த முடியாது. அப்போ தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை இப்படி யார் சிந்திக்கிறாங்க தியானிக்கிறாங்கங்கிறது வேறொரு மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ தேவனால் மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ தேவனே அதை நியமித்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய ஆவியில் இருக்கிற ஜனங்கள் மற்றவர்களை இவங்க எந்த ஆவியில் வசனத்தை பேசுகிறாங்க, இவங்க எந்த ஆவியில் வசனத்தை தியானிக்கிறாங்க, இவங்க எந்த ஆவியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத மற்றவங்கள பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் மற்ற மனிதனுடைய ஆவியிலையும் தேவனுடைய ஆவியிலையும் கலப்படமாக இருக்கிறவங்க தேவனுடைய ஆவிகள் யார்கிட்ட இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அவன் விலகி விலகி போவான். கேட்டால் இது இவனுக்கு பைத்தியமாக தோன்றுன்னு வசனம் சொல்லுது. ஆனால் தேவனுடைய ஆவி நிறைஞ்சிருக்கிற மனுஷன் மற்றவங்க பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்கள் வசனத்தை எந்த காரியத்திலேருந்து எந்த காரியத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார்கள்ங்கிறத வச்சு அவர்களுக்குள்ளே என்ன ஆவி இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது இவங்கிட்ட இருக்கிறது தேவ சுரமண்டலம். அந்த தேவ சுரமண்டலத்தில் தேவனுடைய ராகங்களை வாசிக்கிறார்கள். இப்படி வாசிக்கும் போது இன்னொருத்த இன்னொரு பாட்டு வாசிக்கிறான், அவனும் தேவனுடைய வார்த்தையை தான் பேசுகிறேன்னு சொல்கிறான். அப்படிங்கும் போது இந்த தாளம் ஒத்துவல்லைன்னா உடனே நம்ம கண்டுபிடிக்க முடியுது, அவன் தேவ சுரமண்டலத்தில் தேவனுடைய ராகத்தை வாசிக்கலை, தேவனுடைய சுரமண்டலமே கெட்டு போய் கிடக்குது. அப்போ மனுஷனுடைய சுரமண்டலத்தை வச்சு தான் வாசிக்கிறான், அது ஒரே ராகம் தான், அதனால தான் அதுலேருந்து வெளிப்பட்டுருக்குது. அப்போ மற்றவங்கள கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு மற்றவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு பரிசுத்தாவி இருந்தால் தான் மற்றவர்களை நாம் கண்டுபிடிக்க முடியும். எப்படி நாம் வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் வந்து நாம் வாசிக்கிறோம், 144,000 பேரை அல்லாமல் வேறொருவர்களாலும் கற்றுக்கொள்ள முடியாத பாட்டு. அதே மாதிரி பரிசுத்தாவி இருக்கிறவங்க மட்டும்தான் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த பாட்டு. அப்போ பரிசுத்தாவியை வைத்து பல வார்த்தைகளை ஒப்பிட்டு பேச முடியும். அதே மாதிரி பரிசுத்தாவியினால் நிறைந்திருக்கிறவர்களை அடையாளம் காணவும் முடியும். அவர்கள் பேசுகிற ராகத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நாம் பேசுகிற வார்த்தையை அல்லது நாம் பேசுகிற ராகத்தை பரிசுத்தாவியை பெற்றிருக்கிற ஜனங்களும் உணர்ந்து கொள்ள முடியும். இப்படியாக தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய ராகத்துக்கு உள்ளடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இது மனுஷன் வாசித்து வியாக்கியானம் பண்ணுறதுக்கு போனானா அவன் வெளிப்படுத்தினானா ராகமும் யாருக்கும் விளங்காது, இவனுக்கும் விளங்காது. அதனால தான் இன்றைக்கி அநேகம் பேருடைய சுரமண்டலம் இன்றைக்கி புலம்பிக் கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவ சுரமண்டலங்களை இவர்கள் வாசிக்க பழகவில்லை. முதலாவது மோசையனுடைய பாட்டை வாசிக்கணும், ரெண்டாவது ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டை வாசிக்கணும், அப்புறம்தான் மூணாவது புதிய பாட்டு, நாங்கள் பூமியிலே அரசாட்சி செய்வோம், நாங்களும் கிறிஸ்துவோடு கூட ஆட்சி செய்கிறோம் அல்லது ஆட்சி செய்வோம் என்கிற பாட்டை பாட முடியும். அப்படியாக புதிய பாட்டுக்கு பாட முடியும். இன்றைக்கி அநேக பேருடைய சுரமண்டலம் கெட்டு சுரமண்டலம் புலம்பிக் கொண்டிருக்கிறது. காரணம், பரிசுத்தாவி அவர்களுக்கு இல்லை, பரிசுத்தாவியினுடைய உதவியோடு தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கலை. இப்படி போயிட்டு இருக்கிறதுனால அநேகருக்கு கஷ்டங்கள், துன்பங்கள், இருதயத்தினுடைய வேதனைகள் பெருகி அந்த இருதயத்தினுடைய வேதனைகளை மற்றவர்கிட்ட அவங்க சொல்லி புலம்புறாங்க. ஐயோ, எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, அப்படி பிரச்சனை இருக்குது, ஆனால் தேவன் எனக்கு செவி கொடுக்க மாட்டேன்ட்டாரு, தேவன் எனக்கு உதவி செய்ய மாட்டேன்ட்டாரு இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவ ஜனங்களாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ஆவியோடு தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்தாங்கன்னா தேவன் அவர்களுக்கு கூட பேசுவார். அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளிப்படுறது அல்லது அந்த சோதனையிலேருந்து எப்படியே வெளியே வருவது என்கிற காரியத்தை தேவன் அவர்களுக்கு உணர்த்துவார். அப்போ கஷ்டப்பட்ட இருதயம் சந்தோஷமாக இருக்கும்போது எப்படி நம்ம இருதயம் வந்து சுரமண்டலம் வந்து நேர்த்தியான ராகத்தை வாசிக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதோ அதே மாதிரி நம்முடைய இருதயம் சந்தோஷமாக இருக்கும். அதனால் நாம் என்ன பண்ணணும், நம்முடைய சுரமண்டலத்தை நல்லா வாசிக்க பழகணும். அப்படின்னா தேவனுடைய ஆவியினால் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்க வேண்டும். அப்படி வாசித்தாதான் நம்முடைய இருதயம் நல்ல ராகத்தை வெளிப்படுத்தும். இல்லாட்டினா நம்முடைய இருதயம் என்னவாகனு கேட்டிங்கன்னா, சுரமண்டலம் எப்படி புலம்புதோ அதே மாதிரி கிண்ணம் நம்ம எப்படி ஓலமிடுதோ அதே மாதிரி நம்முடைய இருதயம் துக்கமும் சஞ்சலமும் ஆகி தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயமாகி சுரமண்டலத்தில் தேவனுடைய ஏழு ராகமாகிய ஏழு வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.